புகழ்ச்சியை கடந்த போகமே. இறைவன்
புகழ்ச்சி என்பது இறைவனை பற்றி நாம் சிந்தித்து பாடுகின்ற பாடல். இறைவனை நாம் எத்தனை சொல்லால் சொன்னாலும் அவனை முழுமையாக சொல்ல முடியாது. நம்முடைய சொற்களுக்கு அப்பாற்பட்டவன், வாக்கு மனம் ரெண்டையும் கடந்தவன். அதனால புகழ்ச்சியை கடந்த, புகழ்ச்சியை தாண்டி போயிருக்கிற யோகம், போகம் இன்பத்தை தருகிறவன். போகம் என்பது இன்ப நிலை. அதனால வெறும் வார்த்தையினாலே புகழ்ந்து பேசப்படுவது நின்றும் நீங்கி உயர்ந்திருக்கிற ஒரு பேரின்பமே யோகத்தின் பொலிவே. யோகம் என்பது ஞானிகள் சரியகிரிய யோக ஞானத்திலே யோக மார்க்கத்திலே இருக்கிற நிலை இருக்கு, அது யோகம். அந்த யோகத்தினுடைய பொலிவு தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார். இறைவன் தட்சிணாமூர்த்தியா இருப்பதுதான் யோகத்தினுடைய பொலிவு. அந்த யோகம் மற்றவரால் செய்ய முடியாது. அவன் பலவிதமான யோகம் செய்வான். கையில வீணா வச்சுக்கொண்டு வீணா தட்சிணாமூர்த்தியா இருவான். பக்கத்துல உமாதியை வச்சுக்கொண்டே போக தட்சிணாமூர்த்தியாக வருவான். எல்லா விதமாகவும் அவனுக்கு இருக்க முடியும். அதனால அது யோகத்தின் பொலிவு. யோகத்தில் இருக்கக்கூடிய பேர் அழகே தட்சிணாமூர்த்தியாக விளங்குகின்ற பெருமானே. தெருவிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே. அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வம். இந்த உலகத்தில் எத்தனை அடியார் இருக்கார்களோ அத்தனை அடியார் உள்ளத்திலும் இறைவன் புகுந்திருக்கிறான். ஆனா அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்? தெருள் நிறைந்தவர். தெருள்னா ஞானம். தெருள் என்ற வார்த்தைக்கு தெருண்டது, தெளிந்து அறிந்து கொண்டது, அதாவது ஞானம். தெருளிடத்து ஞானத்தை கைவரப்பெற்ற காலத்து அந்த அடியாருடைய சிந்தையிலே புகுந்து அவருக்கு பெரும் இன்பத்தை தந்து கொண்டிருக்கிற செல்வப் பொருளே சிவபெருமானே, இருளிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கழுந்து அருள்வதே. சிக்கன பிடித்தேன், நான் உன்னை கெட்டியா பிடிச்சேன், எங்க பிடிச்சேன்ங்கிறதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். இதற்கு முன்னே வர்ற பாட்டுல இம்மையே உன்னை பிடிச்சேன் என்று சொன்னார். எம்பொருட்டு பிடித்தேன், இடைவிடாது பிடித்தேன் என்றெல்லாம் அடைமொழி சொன்னது மாதிரி இங்க இருள் இழப்பு இருட்டில் ஒன்ன பிடிச்சுட்டேன்னு சொன்னா இவர் ஆணவமாகி இருளில் அடிந்து கிடக்கிற போதே இறைவனை பிடிச்சார்னு அர்த்தம் சொல்லலாமா? அப்ப எப்படி தெரியும்? கடவுளே தெரியாதே. ஆணவமாகி இருளில் இருக்கிற போதே பிடிச்சேன்னா ஆணவமாகிய இருக்குள்ளில் மயங்கி இருக்கிற போது இறைவனை இவர் தெரிந்து கொள்ள முடியாது. ஆகவே ஆணவ இருள் என்று அதற்கு பொருள் செய்யக்கூடாது. இருள் என்பது என்ன செய்கிறது அதுக்கு ஒரு இலக்கணத்தை எடுத்துவார். இப்ப விளக்கு இருக்கிறதுனால எல்லா பொருளும் கண்ணுக்கு தெரியும், இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். விளக்கு என்ன போய் இருட்டு வந்துருச்சுன்னா எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஒன்றும் அறியாத நிலை, அதுக்கு பேர் இருள். இப்ப கடவுளை இவர் தியானம் பண்ணுகிற போது எங்கே கடவுள் இருக்கார்? உயிராகிய மாணிக்க வாசகராகிய நான் அந்த இறைவனை தியானம் பண்ணுகிறேன்னு ரெண்டு பொருளை இவர் பார்த்து கொண்டிருந்தாரால் அது வெளிச்சம். என்ன ரெண்டு பொருள் தெரியுது இவருக்கு? இறைவன் ஒன்னு என்று நினைக்கிறார், அந்த இறைவனை நான் தியானம் பண்ணுகிறேன் என்று தன்னையை நினைக்கிறார். ரெண்டு பொருள் இவர் கண்ணுக்கு தெரியுது, அது வெளிச்சம். இவர் மறந்துடணும், பார்க்கிற இறைவன் இன்னார்த்து தெரியக்கூடாது, பார்க்கிறவன் நான் என்ற எண்ணமும் தெரியணும், தெரியக்கூடாது. ரெண்டும் அற்றுப்போய் அந்த இறை தியானத்திலேயே மூழ்கி போய்விடு. அந்த நிலையில எதுவுமே அவருக்கு தெரியாது. இறைவனும் தெரிவதில்லை, தானும் தெரிவதில்லை. தான் இறைவனும் தெரிந்து கொள்ளாதிருக்கிற ஒரு நிலை இருக்கு. அந்த கடைசி நிலை தியானத்தினுடைய பூர்ணமான நிலை. அந்த நிலையைத்தான் இங்கே இருள் என்று சொல்றார். இருள் இடத்து தியானத்திலே தானும் அவனும் வேறு வேறு என்று அறிந்து கொள்ளாது, நான் வேறு நீ வேறு எனாது என்று பெரியவர்களா பாடிக்கார். நான் வேறு நீ வேறு என்று சொல்லுகிற நிலை அற்று அந்த ரெண்டும் இல்லாதிருக்கிற நிலைதான் இருளாகிய நிலை. அந்த நிலையிலே உன்னை நான் இப்போது சீக்கிரம் பிடித்திருக்கிறேன். அப்போ தியானத்தினுடைய முழு நிலைக்கு வந்துட்டார்கள். அந்த இடத்திலே இறைவனை நான் கெட்டியா பிடித்திருக்கிறேன், நீ எங்கு எழுத்து போக முடியும் என்று கேட்கிறேன். ஒப்புனக்கு இல்லா ஒருவனே, உனக்கு யாரும் ஒப்புமை கிடையாது, உனக்கு நிகராக இன்னொரு ஆள் இந்த உலகத்தில் கிடையாது. அதனால் ஒருவன், நீ ஒருவன் என்று பேசப்படுகிறேன். வேதத்தில் ஏகம், இறைவனை ஏகம் என்று சொல்லிவிட்டது வேதம். அதைத்தான் வேதாந்திகள் பிடிச்சு கொண்டு என்ன சொல்றாரு? கடவுள் ஒரு பொருள் தான் உலகத்துல உண்டு, அந்த ஒரு பொருளை தவிர மற்றது எல்லாம் பொய், மற்றதெல்லாம் வித்தை என்று வேதாந்திகள் பேசிக்கொண்டிருக்கிறார். ஏகம் என்ற வேதம் சொன்ன வார்த்தையை வைத்துக் கொண்டு கடவுள் ஒருவன் தான், ஒரே ஒரு பொருள், மற்ற பொருள்கள் எல்லாம் பொருள்கள் இல்லை. உண்டாக்கிறது போய் எத்தனை பொருள் இருக்குன்னு கேட்டா முப்பொருள். இறைவன் உண்டு, ஆத்மா உண்டு, தலைகள் உண்டு. இறை உயிர் தலை பதி பசு பாசம் மூணும் உண்டு என்று சொல்வது நம்முடைய சைவ சித்தாந்தம். வேதாந்திகள் கடவுள் ஒருத்தர் தான், ஆத்மாங்கிறதும் கிடையாது தலைங்கிறதும் கிடையாது என்று அவர்கள் சொல்றாங்க. என்னைய அவங்களுக்கு ஆதாரம் வேதம் ஏகம்னு சொல்லி, கடவுளை ஏகம் என்று சொல்லிட்டார். அப்ப கடவுள் ஒன்று ஒரே ஒரு பொருள் தான் இந்த உலகத்திலே பொருள், மற்றதெல்லாம் பொய் மித்தை ஜாலம் என்றதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா இவர் என்ன சொல்றார், அந்த கடவுளை ஒருவன் ஏன் சொல்லிட்டு கேட்டா அவனுக்கு இணையா இன்னொரு ஆள் கிடையாது, அவன் ஒருவனேனா கடவுள் என்றால் ஒரே ஒரு கடவுள் தான். கடவுள் உயிர் தலைன்னு மூணு எடுத்துக்கிட்டோம், மூணுல கடவுள் என்று ஒருத்தனை எடுத்துக்கொண்டா அதுல எத்தனை கடவுள் இருக்காருன்னு கேட்டா ரெண்டு மூணு கடவுளோ பத்து பதினஞ்சு கடவுளோ நூறு கடவுளோ கிடையாது, தனக்கு ஒப்புமையாக நிகராக யாருமே இல்லாத ஒரே ஒருவன் தான் கடவுளாக இருக்கிறான். ஒப்பு உனக்கு இல்லா ஒருவனே. அப்ப இந்த ஏகம் என்ற வடமொழியில வேதத்தில் சொன்ன வார்த்தைக்கு ஒரு விளக்கம் பண்றார், ஏகன் நீ ஒருவன் தான், அதாவது நீ ஒருவன் தான் இந்த உலகத்தில் உண்டுன்னு அர்த்தம் இல்ல, உன்ன இல்லாம உயிர்கள் இருக்கு, மாயையாகிய பிரபஞ்சம் இருக்கு, ஆனா கடவுள் என்று எடுத்துக் கொள்ளுகிற வகையில உனக்கு சமமா இன்னொருத்தான் உயிர் எடுத்துட்டா கோடான ஓடி உயிர், அது போல கடவுள் என்று கொடுத்தால் அது போல இன்னொரு கடவுள் இருக்கிறாரா, இல்லை. ஒப்பு உனக்கு இல்லா ஒருவன், தனக்கென்று ஈடாக இன்னொருவன் இல்லை என்று சொல்லப்படுகிற ஒருவனே. அப்ப வேதத்தில் வருகிற ஏகன் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு அழகா தெளிவா உரை செய்திருக்கிற போது இந்த திருவாசகத்தை தூக்கிட்டு போய் வேதாந்திகள் எல்லாம் எங்க பக்கத்துல பாடிட்டார் மாணிக்க வாசகர் அப்படின்னு உரை எழுதுறாங்க. சித்தம் சிவமாக்கின்னு சொன்னா நானே சிவமா போயிட்டேன், சிவம் பேரு ஏழு பேர் அல்ல, ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டாரு பாருங்க இப்படி எல்லாம் பாடிக்கா என்று எடுத்து காட்டுகிறார்கள் வேதாந்திகள். ஆனா இங்க வேதத்தினுடைய பொருளை அருமையா விளக்கி காட்டுறார்கள். அடியேன் உள்ளத்து ஒளிர்கின்ற ஒளியே. அப்படி ஒரு பொருளா இருக்கிற நீ எங்கிருக்கிறாய் என்பதை நான் எப்படி தெரிந்து கொண்டேன், என்னுடைய உள்ளத்திலேயே நீ பிரகாசித்துக் கொண்டிருக்கிற. அடியேன் உள்ளத்து என்னுடைய மனத்தில் ஒளிர்கின்ற பிரகாசிக்கும்படியான ஒளியே வெளிச்சமாக இருக்கிறவன். ஒளிங்கிறது முன்னே நான் சொன்ன விளக்கு ஒளி அல்ல, ஞான ஒளி. உள்ளம் என்பது நினைத்து பார்க்கிற அறிவுதான், ஆன்மா என்பதே ஒரு அறிவுதான். நம்ம உடம்புல இருக்கிற ஆன்மா ஆன்மான்னு சொல்றோமே அது ஒரு அறிவே மயம், அதாவது ஞானமயமாக இருக்கிற ஒரு பொருள். இந்த ஞானமயமாக இருக்கிற இந்த உயிருக்குள் இன்னொரு அறிவாக அவன் உள்ளே இருந்து கொண்டிருக்கிறான், அறிவுக்குள் அறிவாக இருக்கிறான், அதான் ஒளிக்குள் ஒளியாக ஆன்மாவுக்குள் ஆன்மாவாக செய்கிறவன் இருக்கிறான் என்பதை சொல்ல வருகிறேன். உள்ளத்து ஒளிர்கின்ற ஒளியே மெய்ப்பதும் அறியாதீரில் ஏற்ப தன்னை இப்ப இழிவு கடுத்தி சொல்ற, நான் எப்படி மெய்ப்பதம் அறியா உண்மை பதத்தை, உண்மையான மோட்சம் என்பது என்ன என்பதை அறியாத வீரிலேயே ஏற்கு. செருக்கு வீருன்னா பெருமை இல்லாதவன், இரு என்பது சிறப்பு என்பது. இந்த வாக்கியத்தை பதம் பிரிக்கிறவங்க ரெண்டு விதமா பிரிக்கலாம், மெய்ப்பதம் அறியா ஈர் இழியேற்கு, மகரத்தை உடம்படுமையாக்கி ஈரிலின்னு பிரிக்கலாம். இப்ப உரையாசிரியர்கள் ஈரிலினே பிரிச்சு உரை எழுதிட்டார்கள், எல்லாரும் எப்படி பிரித்தார்கள், ஈறு இல்லாதவன் என்பதாக பிரித்து பிரினார்கள். ஈர் இல்லாதனா உயிர் என்னைக்குமே அழியறது இல்லை, அதனால உயிர் அழியாமையினாலே ஈறு இல்லை என்று சொன்னார் என்று நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் இங்கே மெய்ப்பரு மெய்ப்பதம் மே என்ற மோனைக்கு வி என்பது மோனை, மகர மகரம் ஒன்றுக்கொன்று மோனை, ஒன்றுக்கொன்று மோனை. ஆனால் வேக்கி வி என்ற மோனை பொருத்தமாறியதாக வச்சிருக்கார், அந்த உடம்புடன் ஐயா மகரத்தை தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தள்ளாமல் ஈரிலி எனக்கு சிறப்பில்லாதவன் என்ன என்ன சொல்லிட்டு வர்றாரு, தன்னை புகுத்தலை முலையேன், சிறப்பில்லாதவன் பெருமை இல்லாதவன் ஊத்தையேன் என்றெல்லாம் சொல்லிட்டு வரும்போது இங்கேயும் வீர் இல்லாதவன் சிறப்பு இல்லாதவன் சொன்ன. வீருங்கிற வார்த்தைக்கு சங்க இலக்கியத்துல அர்த்தம் பார்க்கணும், வீருனா தனிமை என்று உரை எழுதின. அரசன் சிம்மாசனத்தை வீற்றிருந்தான் அப்படின்னு சொல்லுவார், மந்திரிகள்லாம் கீழே வரிசையா போட்ட சமமான நாற்காலியில உட்கார்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நாற்காலிக்கு சமமா ஒரு நாற்காலி போட்ட அரசன் உட்கார்ல, அரசன் உயரமான இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறான். அதுக்கு பேர் என்ன? வீற்றிருத்தல், தனியா இருத்தல் அர்த்தம். மற்றவருக்கு சமமாக உட்காராமல் உயர்ந்திருத்தல், அதுதான் வீற்றிருத்தல். ஒரு போர்க்களத்துல எல்லா பல வீரர்கள் துண்டு துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடக்கிறார்கள். யானையனுடைய துதிக்கை துண்டு துண்டா வெட்டப்பட்டு கிடக்கிறது. அதை சொல்றான் ஒரு சங்க இலக்கியத்துல, யானையன துதிக்கை வீற்று வீற்று கிடப்ப. அதுக்கு ஒரே என்ன, தனித்தனியாக கிடக்க இருங்கிறதுக்கு ஒரே என்ன, அந்த யானையினுடைய அந்த துதிக்கை வெட்டப்பட்டு தனித்தனியா கிடக்குன்னு. வீறு என்பதற்கு தனி, மற்றவரோடு சேர்ந்து உட்காராமல் தனியா உட்கார்ந்துருக்குதாங்க வீற்றிருத்தல். அப்ப வீறு என்பது தனி, தனின்னா சிறப்புன்னு அர்த்தம். தனியே என்று சொன்னால் தான் உண்டி, தனக்கு யாரும் நிகர் இல்லை என்று சொல். இத்தனை ஆழமான ஒரு சொல். இந்த சொல்லுக்கு சங்க இலக்கியத்தில் நல்லா படிச்சு அதனுடைய விளக்கம் தெரிஞ்சிருந்தா வீரிலேயே வச்சு சிறப்பில்லாம ஒண்ணு உரை எழுதி மோனைக்கு மோனமே இருக்கு சிறப்பில்லைன்னு தன்னைத்தானே இழிவுபடுத்தி சொல்லுகிறார் என்று சொல்லுகிற சிறப்பும் கண்டு இதற்கு உரை காணப்படும். மெய்ப்பதும் அறியாதீரிலேற்கு சிறப்பில்லாத எனக்கு விழுமையாக அளித்தோர் எனக்கு சிறப்பை கொடுத்தார். இப்ப பாருங்க, அதுக்கு சிறப்பில்லாம சொன்னா தானே எனக்கு சிறப்பை கொடுத்தான்னு அடுத்தது வரும். விழுமையது தந்தான்னு சொல்றாரு, விழுமையதுனா சிறப்புனாச்சு. அப்ப ஈர் இல்லாத எனக்கு சிறப்பு கொடுத்தாருன்னா அழிவே இல்லாத எனக்கு நீ சிறப்பு கொடுத்தாய்னு சொல்லும்போது தன்னை சொல்லிக் கொள்வதற்கும் தனக்கு கிடைக்க போற பொருளுக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடும். சிறப்பில்லாத எனக்கு நீ சிறப்பை அளித்தாய் என்று விழுமையது என்ற சொல்லோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது வீரிலி என்கிற பிரிக்கிறது தான் சரி. விழுமையது அழித்து அழித்ததோர் அன்பே, இப்படி அழித்ததற்கு காரணம் என்னிடத்தில் வைத்திருக்கிற அன்பு. இறைவனை இந்த அன்பு என்ற சொல்லார் சொன்ன. அன்பு என்றது என்ன செய்யும்? அன்புக்கு இலக்கணம் என்ன? பொதுவா நாம் நமக்கு வேண்டியவர் இடத்துல நாம் ஏதோ மன ஈடுபாடு உடையதா இருக்கிறத அன்புன்னு நினைச்சுக்கிறோம். மனைவி மக்களிடத்துல அன்பா இருக்கிறது, ஒரு காதலன் காதல் இடத்துல அன்பா இருக்கிறான் என்றெல்லாம் இதைத்தான் அன்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். வள்ளுவற்ற போய் கேட்கல அன்புன்னா என்னையா? அவர் சொல்றாரு, தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுத்து விடுகிற தியாக உணவு எவன் இருக்கோ அதுதான் அன்பு. வேறொரு இடத்திலிருந்து நாம் வாங்க வேண்டும் என்ற ஒரு நினைவை அவங்கிட்ட இருக்கோ அதுக்கு பேர் ஆசை. ஆசை என்பது பிறரிடத்தில் பெற வேண்டும் என்ற உள்ள நினைப்பு. அன்பு என்பது தன்னிடத்தில் இருந்த ஒன்றை பிறர் கொடுக்க வேண்டும் என்பது அன்பிற்கு அன்புடையார் எல்லாம் உடையர் என்பதோல் இல்ல பிற என்பும் உரியர் பிறர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர். தன்னுடைய எலும்பை கூட கேட்டால் கொடுத்து விடக்கூடியவர் தான் அன்புள்ளவர். அன்புனா கொடுக்கும். பிறரிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிற நிலை யார்கிட்ட இருக்கோ அவன் தான் அன்புடையவன். கடவுள் அப்படித்தான் இருக்கான். கடவுள் நம்மளுடைய உயிரிடத்துல எதையாவது எதிர்பார்க்கிறானா? ஒன்னும் எதிர்பார்க்கல, அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். அதனால்தான் அவனை அன்புன்னு பேர் வச்சார். அதனாலதான் சொல்றார் நம்ம திருமூலர், அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறும் மறித்தவின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பார். ஆகவே இறைவன் எந்த பிரதி பிரயோஜனம் கருதாமல் பிறருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற தன்னலமற்ற தியாக வாழ்வு வாழ்கிறான். அதுபோல நாமும் தியாக வாழ்வு வாழ்ந்தால் நாமும் அன்புள்ளவராகும். நம்முடைய அன்பும் இறைவனுடைய அன்பும் ஒன்றுபட்டு நாம் மோட்சத்துக்கு போறோம் என்று கொண்டு போகிறார் அங்கே. அதனால இறைவனை அன்புன்னு இங்கு காட்டினார். விழுமியது அழித்ததோ அன்பே செப்புதற்கரிய செழுந்துடர் மூர்த்தி. பிரம்மா விஷ்ணு தேடும் போது நெருப்பாக தோன்றினார். அது எப்படி என்று வாயினாலே சொல்ல முடியாதது. செப்புதற்கரிய சொல்ல முடியாத சுடர் மூர்த்தியாக இருந்த பெருமானே, செல்வமே சிவபெருமானே. இதுவரை இலக்கண இறைவனை குறிப்பிட்டு தன்னுடைய உட்கருத்தை சொல்றார். எய்ப்பிடத்து உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை நான் கெட்டியா பிடித்தேன். எங்கே? எய்ப்பிடத்து இழைத்த காலத்தில். இழைத்த காலத்தில் பிடித்தேன்னா அப்ப எனக்கு வசதியா இருந்த போதெல்லாம் விட்டுட்ட, நான் எனக்கு தெம்பில்லாத போது ஒன்னா வந்து பிடிச்சிட்டேன் ஆகும், அந்த அர்த்தம் இல்லை. எய்ப்பு என்பது வறுமை நிலை. வறுமை நிலையில இருக்கிற ஒருவன் அப்படி தெருவில் போகும்போது எழுக்க ஒரு புதையல் கிடைச்சது அவனுக்கு. அந்த புதையலை வீட்டு கொண்டு வந்து வச்சான். கால்னா உடையெடுத்து செலவு பண்ண மனசு வரல. அந்த வறுமை காலத்தில் பெற்ற பொருளை அவன் எப்படி செலவு பண்ணாமல் இருக்க பிடிச்சு வச்சிருப்பானோ அது போல அது ஓமை. எப்பிடத்துனா எப்பிடத்து போல, வறுமையுற்ற காலத்தில் செல்வம் கிடைத்ததை போல என்பது ஓமைக்காக வந்த வாக்கியம். இழைப்பு வந்த காலத்திலே, அதாவது வறுமை வந்த காலத்திலே ஒருவனுக்கு செல்வம் கிடைத்தால் அந்த செல்வத்தை அவன் எப்படி இறுக்கி பிடிப்பானோ அது போல நானும் உன்னை சிக்கன பிடித்தேன். உன் பொருள் கிடைத்ததற்கு அரிய பொருள், நான் அதை பிடித்தேன். எங்கள் தருவதினியே அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டு அளவிலா ஆனந்தமருளி பிறவி வேறு அறுத்து என் குடிமுழுதாண்ட பிஞ்சகா. அறவையேன், அறவை என்ற ஒரு சொல், அற்றுப்போனது அறவை, அற்றதுன்னு பொருள், அற்றது இல்லாதது. எது இல்லாதது? இது நாம் வருவிச்சுக்கணும். அறிவில்லாததும் அறவை, அதுபோல அன்பு இல்லாததும் அறவை, ஆதரவு இல்லாததும் அறவைதான். அறவை என்பது ஒன்று, ஏதோ ஒன்று இல்லாத ஒன்று. அதுக்கு உரை எழுதுகிறவர் ஆதரவு இல்லாதவனாகிய நனக்கு அப்படின்னு உரை எழுதி, ஆதரவே இல்லாதிருக்கிற என்னிடத்திலே என் மனத்திலே இறைவனை நீ வந்து குடிகொண்டாய் என்றும் உரை எழுதலாம். அறிவே இல்லாத என்னிடத்திலே என் மனத்திலே வந்து நீ குடிகொண்டாய் என்றும் உரை எழுதலாம். அன்பே இல்லாதவனாகிய என்னிடத்திலே வந்து நீ குடிகொண்டாயின்னு சொன்ன எதுக்கும் பொருந்தும். அதுல எதுவும் எது வேணாலும் நாம் வருவித்துக் கொள்ளலாம். பொதுவா அறவை இல்லாதவன், அற்றுப்போனவன் என்ற பொருள்ல வருது. அறவையே என் மனமே, அற்றுப்போனவனுடைய என் மனத்தையே கோயிலா கொண்டாண்டு, கோயிலாக ஏற்றுக்கொண்டு வந்தாய். மனமே கோயிலா கொண்டு அப்படிங்கிற சொற்றொடர் திருநாவுக்கர சுவாமியுடைய வாக்கியம். திருநாவுக்கரசு தேவார்த்தவர் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், நினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. அதுல அடியனுடைய மனம், மனமே கோயிலா கொண்டவன், நினைப்பவர் மனம் கோயிலா. அப்ப மனம் கோயிலா கொண்டான், மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் சுவாமியுடைய வாக்கியத்தில் இருந்த அருமையான சொற்றொடர் இந்த இடத்துல விழுந்திருக்கிறது. மனமே கோயிலா கொண்டு ஆண்டு அளவிலா ஆனந்தம் மருளி, அளக்க முடியாத பேரின்பத்தை எனக்கு கொடுத்து பிறவி வேறு அறுத்து, இனிமேல் பிறக்காமல் இந்த பிறப்போடு என்னை முடிய வச்சு என் குடி முழுதாண்ட என்னையும் என் உடம்பையும் சேர்த்து ஆண்டு கொண்ட. அந்த குடிங்கிறதுக்கு முன்னே நான் உலகம் சொன்னேன், தாய் தந்தையர் சுற்றத்தாருன்னு உரை சொல்லக்கூடாது. என் குடி முழுதாண்ட பிஞ்சகா, தலைக்கோலம் உடையவனே. பிஞ்சகன் பிஞ்சகன் என்று இறைவனை பல இடத்திலே சொல்ல வருவோம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான்? தலைக்கோலம் அணிந்தவனாக வருகிறான். குதிரை சேவன் அவர் போது தலையில ஒரு பெரிய புல்லாய் வச்சிருந்தான். அந்த ஒரு அழகு அவனிடத்தில் இருந்தது. அதனால தலைக்கோலம் உடைய பிஞ்சகன் சொல்லலாம். பொதுவாகவே சிவபெருமான் சடையை அவிழ்த்து தொங்க விட்டிருப்பதும் உண்டு, தலையை இறுக்கி ஜடையே முடியாத ஜடாமுடி உடையவனாக காணப்படுவதும் உண்டு. அதுவே ஒரு கோலம், எப்படி வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். பிஞ்சகம் என்ற சொல் இறைவனுக்கு வரும்போது தலைக்கோலம், தலையழகு உடையவன். பெரிய பொருளே, மிகப்பெரிய பொருள், இறைவனை விட பெரிய பொருள் எதுவும் இல்லை. அதனாலே மிகப்பெரிய பொருள் என்று சொல்றேன். இதை அவரவர்கள் சொல்லி பார்த்தார்கள், கடவுள் எப்படிப்பட்ட பெரியவன் எப்படி சொல்றது என்று பார்த்தார். அண்டமோர் அணுவாக, பெரிய இந்த அண்டங்களையே கடவுளுக்கு முன்னாடி வச்சு பார்த்தா கடவுளுடைய பெரிய உருவத்துக்கு இந்த அண்டம் ஒரு அணு மாதிரி செய்யும். அண்டம் போர் அணுவாக, அண்டங்கள் அணுவாக தோன்றும்படி இறைவன் பெரிய அண்டம் போல அவன் தன்னுடைய உருவத்தை காட்டினான். அவ்வளவு பெரியவன் என்று சொல். இன்னொருத்தர் சொல்றார், திருவிசிப்பாவிலே கருவூர் தேவர் கங்கண்ட சோழவர்த்தல, அப்பா எவ்வளவு பெரியவன் தெரியுமா, உன்னை தேடுறதுக்காக பிரம்மதேவன் அன்ன வடிவம் எடுத்து ஆகாசத்துல போனான். திருமால் பண்டியா கீழே போய் பார்த்தான், ரெண்டு பேரும் தேடி பார்க்க முடியாத அவ்வளவு பெரிய உருவம் உடையவன் நீ. அண்ணமாய் விசும்பு பறந்து அயன் தேட, அன்ன வடிவம் எடுத்து அயன் விசும்பிலே பறந்து தேட, அங்கனே பெரிய அவ்வளவு பெரிய நீ. சிறிய என் மனம் புகுந்த எளிமையை, நான் ரொம்ப சின்னவன், என் மனம் அதை விட சின்ன மனசு, அந்த மனசுக்குள்ள நீ அவ்வளவு பெரிய உருவத்தோடு எப்படி வந்து போந்தாய்? இது எவ்வளவு எளிமையான காரியம், அந்த எளிமையை என்னால் மறக்க முடியுமா என்று ரொம்ப அனுபவிச்சு அந்த கங்கதத்தோட பாட்டுல கருவூர் தேவர் பாடுங்க. அது மாதிரி பெரிய எம்பெருமா பொருளே, திரவிலே கண்ட காட்சியே, உன்னை நான் வெளிப்படையாக பார்த்து விட்டேன். கடவுளே பல பேர் பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. நம்முடைய அப்பர் சுவாமிகள் பல இடத்துல சொல்றாரு, நான் இறைவனை பார்க்க முடியல, அவன் வந்து தோன்றா துணையா இருக்கான், தோன்றா துணையா இருக்கான்னு சொல்லிட்டே இருக்கார். கடைசியில திருநெல்லூருக்கு வந்த பிறகுதான் அவருக்கு தன்னுடைய திருவடி கொடுக்கிற போது காட்டுறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த இறைவனை பார்க்கவே இல்லை. ஆனா இவருக்கு குருநாதரா வந்து திருப்பெருந்தூர்ல கிடைச்சு போச்சு. அது வெட்ட வெளியிலே நான் பார்த்தேங்கிறார். திறவிலே திறவுனா திறப்பு, வெட்ட வெளி, எல்லாரும் காணுகிற இடம். அந்த வெட்ட வெளியிலே கண்ட காட்சியே, நான் பார்த்த குருநாதராகிய வடிவமே, அடியேன் செல்வமே, நான் பெற்ற செல்வமாக இருக்கிற பெருமானே, சோபெருமானே, இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன், உன்னை கட்டியா பிடித்துக் கொண்டேன். எப்போ? இரவிலே. இரவு வல்லினமிர் இடையினம் இருந்தார் ராத்திரி காலம். முன்ன சொன்னது போது இருளிலே உன்னை பற்றேங்கிற அதே அர்த்தத்தை கொண்டு வந்துடலாம். இது வல்லினம் போட்டுட்டார். இரவுன்னா சாக்காடு என்று, பிறப்பு இறப்பு என்ற ரெண்டு சொல் இருக்கு இல்லையா, அது மாதிரி இரவுக்கு இறப்பு என்ற பூ விகுதியும் கொடுக்கலாம். இப்ப சாவு சாக்காடு என்றதுல சாவுல ஊ விகுதி வர்றது மாதிரி இந்த இர என்ற பகுதியோடு ஊ சேர்ந்து இரவுன்னு வந்துடும். இப்படி புது சொல் உற்பத்தி பண்ணியிருக்கார் மாணிக்க வாசகர். ஒருத்தர் தான் இந்த இறப்பு என்ற எல்லாரும் பூ என்ற விதியைத்தான் பயன்படுத்திக்கிறார், பிறப்பு இறப்பு. ஆனா இவர் என்ன பண்றாரு, இறப்ப இரவு என்பதாக ஊ விகுதி கொடுத்து சொல்லுகிறார். இரவிலே, அதாவது இறக்க போகிற கடைசி நாள்ல தான் போ உன்னை பிடிச்சேன். நான் முன்னாடி எல்லாம் என்னுடைய இளமை காலத்துல உன்னை காணமாட்டாம அறிய மாட்டாம காலத்தை கழிச்சுட்டு நான் சாக போற காலத்துல வந்து உன்னை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருள்வதினியே, பாசவேரருக்கும் பரம்பொருள் தன்னை பற்று மாறடியனேற்கருளியே, பாசவேரருக்கும் பரம்பொருள் தன்னை பற்று மாறு அடியனேற்கருளியே. குருநாதராய் வந்தவர் மாணிக்கவாசருக்கு ஒன்று அருளினார். என்ன அருளினாராம்? பழம்பொருள் தன்னை, ரொம்ப பழசாய் இருக்கிற பொருளை கொடுத்தாராம். பழைய பொருளை கொடுத்தாயா? பற்ற பாசவேரருக்கும் பழம்பொருள், நான் கொடுக்கறது பழைய பொருள் நினைக்காதே, அது உன்னுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று பாசத்தினுடைய வேறையே அறுத்துவிடும். அப்பேற்பட்ட வேற இருக்கிற ஒரு பழைய பொருளை தருகிறேன் என்று அந்த பழம்பொருளை கொடுத்தாரா. பாசவேரருக்கும் பாசங்களின் வேரை அறவே அறுத்து ஒதுக்கும்படியான பழையதாகிய ஒரு பொருள். அது பழம்பொருள் என்ன என்பது பிறகு பார்க்கணும். பழம்பொருள் தன்னை பற்றுமாறு பிடிச்சுக்கோ என்று அந்த பொருளை கொண்டு வந்து கொடுத்தார். அடிய நேர்கருளி அப்படின்னா அது என்ன பொருளா இருக்கணும், பிடிச்சுக்கோன்னு கொடுத்ததுனால திருவடி. அப்ப பழம்பொருள் என்று சொல்லுகிற வரையெல்லாம் அவர் என்னங்கிறது நமக்கு உணங்கல. ஏதோ ஒரு பாசத்தை நீக்கக்கூடிய ஒரு பொருளை, பழமையான பொருளை கொடுத்திருக்காருன்னு தான் தெரியுது. அது என்ன என்பது, திருவடி என்பது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, பற்று மாறி இது பிடித்துக்கொள் என்று இறைவன் கொடுத்தான் என்றால் திருவடி தீட்சை பண்ணும் போது திருவடியை தலையில வச்சு இதுதான் உனக்கு பார்க்க வேண்டிய அறுப்பது என்று வச்சாரே அந்த திருவடியைத்தான் இங்கே பழம்பொருள் என்று சொல்றாங்க. ஏன்னா அந்த திருவடி புதுசு புதுசா இறைவனுக்கு உண்டான கால அல்ல, இறைவன் என்று உண்டோ அன்றே அவனுடைய திருவடி உண்டு. அதனால அந்த பழம்பொருள் பற்று மாறு அடியனே கருணி, திருவடியை பிடித்துக்கொள் என்று எனக்கு கொடுத்து பூசனை உகந்து, அதன் பிறகு அந்த திருவடியை கொடுத்துட்டான், நான் அந்த திருவடியை வைத்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறேன். மாணிக்கவாசகருக்கு இறைவன் திருவடி சொல்லிட்டு நீ வந்து சிதம்பரத்துக்கு வான்னு சொல்லி இறைவன் மறைஞ்சான். மறைந்த பிறகு இவர் என்ன பண்றது, இறைவனை மறக்க முடியாமல் இருக்கிறதுக்காக அந்த திருவடியை போல பித்தளையினாலே விக்கிரகம் செய்து கொண்டான். அதுக்குதான் படிமப்பாதம். படிமம் என்பது விக்கிரகம், விக்கிரக ஒளிகளில் செய்யப்பட்ட திருவடிகள். அந்த ரெண்டு வடிகளை வச்சு ஒரு பூஜை பண்ண ஆரம்பித்தார். தினந்தோறும் பூஜை பண்றது திருவடி பூஜை, அதை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு ஒரு ஊரா போறது, எங்க போனாலும் இறக்கி வச்சு பூஜை பண்ணவர், அடுத்த ஊர் போகும்போது தலையில தூக்கிட்டு போவார். அவருடைய வரலாற்றுல அந்த திருவடிக்கு செய்கிற பூசையும் இறைவன் விரும்பினான். பூசனை உகந்து என் சிந்தையுள் புகுந்து, அது பிறகு இந்த பூஜையை நான் விடாமல் செய்து கொண்டு வருவதனாலே அந்த இறைவன் என் மனத்துக்குள் நிலையாக புகுந்திருக்க ஆரம்பித்தான். எப்போதுமே இருக்கிறான், இருக்கிறான் என்பதை இவர் புரிந்து கொள்கிறார். விளக்கமாக தெரிந்து கொள்கிறது தான் புகுந்தன் என்ற வார்த்தைக்கு பொருள். அதன் பிறகு கொஞ்ச நாள் கிட்ட அந்த பூஜையின் முடிவிலே அங்கே உள்ளத்தில் இருக்கிற இறைவன் கூத்தாடி காட்டுறான். கூத்தாடும் போது அந்த கால் சிலம்பொலி அவருக்கு கேட்கிறது. பூங்கழல் காட்டிய பொருளே, அந்த பூங்கடலை என் உள்ளத்திலே நீ காட்டினாய். முதலே ஏறும் திருவடியை வச்சு திருவடியை காட்டிட்டு போயிட்டார். அந்த திருவடியைத்தான் விக்கிரமா செய்து வச்சு பூஜை பண்றார். அது வெளியில பூஜை, அப்புறம் உள் பூஜை செய்வதுதான் என் உளம்பு குந்துங்கிறது. உள்ளத்திலே பூஜை பண்ணி கொண்டிருக்கிற போது இறைவன் கூத்தாடி அந்த திருவடியிலிருந்து கிளம்புகிற சிலம்போசையை இவரை கேட்க வைத்தார். அந்த சிலம்போசையை கூட ஒருத்தர் சொல்லுவார், பாத ஊரில் வந்தினிதருளி பாத சிலம்பு காட்டிய பரிசும். அந்த பாத சிலம்பொலியை அங்கே காட்டினார். அப்போ எந்த ஊர்ல முத முத கேட்டாருன்னா, இந்த பூசனையை செய்து கொண்டு தலையில எடுத்துக்கொண்டு போகிற போது அந்த திருவாரூர் தன் பிறந்த ஊருக்கே வந்து இறைவனை வழிபடுற காலத்தில் தான் பாத சிலம்பு அந்த சிலம்பொலி அவருக்கு கேட்க ஆரம்பித்தது. சித்தராய் இருக்கிறவர்கள் தம் உள்ளத்திலே இறைவனை கடுமையாக தியானிப்பார்களேயானால் அந்த தியானத்தின் முடிவிலே பலவிதமான ஓசைகள் கேட்கும். 10 விதமான ஓசை உண்டாகும் என்று திருமந்திரத்திலே சொல்லி, கடல் ஒலி, சங்கோலி, யாழ்ஒலி, குழல் ஒலி, இது போல மேகத்தின் ஒலி போல 10 விதமான ஒலிகள் கேட்கலாம். அதில் சிலம்பொலி ஒன்று. இந்த சிலம்பொலியை சேரமான் பெருமாள் கேட்டார். அந்த சோபொலிய முடிவிலே அவரும் அந்த யோக நெறியில போனவர் தான், சுந்தர யோக மார்க்கம். அவருக்கு சிநேகரமாக இருந்தவரும் யோக மார்க்கத்தைச் சேர்ந்தவர் தான் அவரும். அதனால யோக மார்க்கத்திலே போய் அவரும் அந்த யோகத்திலே சிலம்பொலி கேட்டார். இவரும் அந்த சிவோகம், இந்த யோகத்துக்கு நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிவராஜ யோகம், சைவர்கள் மேற்கொள்ளுகிற நம்முடைய ஆதீன பரம்பரையில் இருந்தவர்கள் தான் இந்த யோகத்தை செய்திருக்கிறார்கள், சிவராஜ யோகம். அந்த யோகத்திலே முடிவிலே இறைவனுடைய சிலம்பொலி அல்லது வேறு விதமான ஒலியை கேட்க முடியும். மாணிக்க வாசகர் கேட்டார், பூங்கழல் காட்டிய பொருளே கேசுடை விளக்கே ஒளி விளக்குகின்ற ஞானமே செடுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே ஈசனே உன்னை சிக்கன பிடித்தேன், இறைவனே உன்னை நான் கட்டி ஆர்ப்பிடித்துக் கொண்டு விட்டேன், எங்கொழுந்தருள்வதினியே இனிமேல் என்னை விட்டு நீ எங்கே போக முடியும், அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே யாதும் ஈரில்லா சித்தனே பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே சிவபெருமானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்தி பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே உன்னை சிக்கன பிடித்தேன் அத்தனே தந்தையே. அத்தன் என்பது தகப்பன், அத்தா என்பது தாயே. அத்தா உனக்கு ஆளாயினே அல்லேன் எனலாமே. அப்படி சொல்ல இறைவனை அத்தன் தந்தை என்ற சொல்லால் சொல்ற, சங்க காலத்திலே தந்தையை அத்தன் என்று சொல்லுகிற ஒரு வழக்கு இருந்தது. அத்தனே அண்டர் அண்டவாய் நின்ற ஆதியே, அண்டர் தேவர்களாயும் அண்டமாய் அவர் வாழ்கின்ற அந்த தேவருடைய அண்டங்களாகவும் வியாபித்து நின்ற முதற் பொருளே, ஆதினா முதற் பொருளே. யாதும் ஈரிலா சித்தனே தனக்கென்று எந்த விதமான இறப்பும் இல்லாதிருக்கிற சித்தியுடையவன். ஈரிலான்னா அவனுக்கு சாக்காடே கிடையாது. சாவது என்பது பிறப்பு இறப்பு இரண்டும் இல்லாதவன் இறைவன். பத்தரு சிக்கன பிடித்த செல்வமே, பெருமானே நான் மட்டுமா உன்னை சிக்கன பிடிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் பக்தி செலுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், அத்தனை பேரும் உன்னை சிக்கன பிடித்திருக்கிறார்கள். அதுதான் சொல்ல வர்றார். இதுவரல ஒவ்வொரு பாட்டிலும் சிக்கன பிடித்தேன் பிடித்தேன் தன்னையே சொல்லிக் கொண்டு வந்தவர் நான் மட்டுமல்ல, எனக்கு முன்னிருந்த எத்தனையோ அடியார்கள் பக்தர்கள் உன்னை சிக்கன பிடித்திருக்கிறார்கள். பக்தர் சிக்கன பிடித்த செல்வமே, கெட்டியாக பிடித்த செல்வ பொருளாய் இருக்கிற பெருமானி. அப்ப சிக்கன பிடிக்கிற போது செல்வமாயிருந்தாதான் சிக்கன பிடிக்கிறான். இப்ப உலகத்துல அவர்கள் இப்ப சிக்கன பிடிச்சேன் சிக்கன பிடிச்சேங்கிறது ஒரு வார்த்தை இருக்க, அது என்ன பண்ற நாம வந்து செலவழிக்காம கஞ்சத்தனமாக வச்சிருக்கிறது நிச்சயம். செல்வத்தை சிக்கன பிடித்தான்னா செலவழிக்காமல் கெட்டியா பிடிச்சு வச்சிருக்கிறான்ங்கிற பொருள். அது அதை என்ன பண்றோம், சிக்கன பிடித்தவன் என்பதை நாம் வந்து லோபியாக இருக்கிறான் பிறகு கொடுக்காமல் இருக்கிறான் என்ற பொருளுக்கும் கொண்டு போறோம். இறைவனாகிய பொருளை கெட்டியா பிடிச்சிருக்கிறார் என்ற பொருளை தான் இங்க சிக்கன பிடித்தேன்னு வருது தவிர லோபத்தனமாக என்ற பொருள் அல்ல. அத்தனை பேரும் கெட்டியா பிடிச்சிருக்கிற இறைவனை செல்வம் என்று சொன்னார். அந்த செல்வம் என்று சொன்னதனால்தான் முன்ன ஒரு பாட்டுக்கு நாம் என்ன பண்றோம், அந்த எப்பிடத்து உன்னை என்பதுல வறுமையா போன காலத்திலே பொருளை அவன் எப்படி கெட்டியா பிடிப்பானோ அதுபோல இறைவனை செல்வம் என்று இங்கே சொல்லி, சோபிருவானே பித்தனே எல்லா உயிருமாய் தழைத்து, நீ பித்தன் என்பது பெருங்கருணையாளன், பித்து என்பது பைத்தியம் என்று பொருள் அல்ல, பெரும்பித்து பேரு பெருங்கருணையாளன் என்ற பொருள் அவர்கள், எல்லா உயிருமாய் தழைத்து இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிராகவும் இருக்கிறான் கடவுள், அதாவது அவன் இல்லாத உயிரே இல்லை, எல்லா உயிருக்குள்ளும் உயிராக அவன் அந்தர்யாமியாக இருக்கிறான், உயிருக்கு உயிராக இருக்கிறான். தழைத்து பிழைத்தவை அல்லையாய், இவனை தாண்டி இவன் உள்ள புகாத உயிர்ன்னு ஒண்ணு தனியா பிழைச்சு போனது தப்பி போனது கிடையாது, இவன் இறைவன் இல்லாததாகிய ஒரு உயிர் ஒண்ணு உலகத்துல இருக்குது, இது தப்பி பிழைச்சு பிழைத்து போய்விட்டது என்று சொல்ல முடியாதபடி எல்லா உயிருக்குள்ளையும் அவன் இருக்கிறான். அதான் ஒளிவர நிறைந்த என்று முன்னே சொன்னார்கள், எந்த பொருளும் விட்டு போகாதபடி எல்லா பொருளிலும் உள்ளே இருக்கிறான், பிழைத்தவை அல்லையாய், தப்பி போன பொருள் எதுவும் இல்லாதபடியாய் நிற்கும் எல்லா உயிரிடத்திலும் நின்று கொண்டிருக்கிற எத்தனே, நீ எல்லா உயிரிலும் இருந்தும் அந்த உயிர் ஒன்ன கண்டுபிடிக்க முடியாது, நீ ஏமாற்றி கொண்டிருக்கிறாய், அதான் எத்தனை உயிருக்கு உயிராய் இருக்கிற போது நம்ம உயிருக்குள்ள தானே கடவுள் இருக்கான், நாம ஏன் தெரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா, தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் ஒளிந்து நிற்கிறான், அந்த உள்ளத்துக்குள் ஒளிந்து நிற்கிறான், அதான் உள்ளம் கவர் கல்வன், என் உள்ளத்துக்குள்ளேயே இருந்து அந்த உள்ளத்தாலும் கண்டுபிடிக்க முடியாத நிலையுடையவனாய் எத்தனாக ஏமாற்றுக்காரனாக விளங்கிக் கொள்ள முடியாதவனாக இருக்கான் என்பது, உன்னை சிக்கன பிடித்தே நெங்கெழுந்தருளுவதில்லையே, அப்படிப்பட்ட பெருமானே உன்னை நான் பிடித்து விட்டேன், நீ எங்கே எழுந்து போவாய், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து, இந்த இடமும் ஞானசம்பந்தருடைய கதையை நினைவுபடுத்துகிறார். ஒரு தாய் பால் ஊட்டுகிறாள், அந்த தாய் பால் ஊட்டுகின்ற போது அதனுடைய வரிசை முறையை கொஞ்சம் நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். ஒரு குழந்தை அழுத பிறகு ஐயோ பசிக்குது குழந்தைக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று அழுத பிறகு பால் கொடுக்கிற தாய் ஒருத்தி, இனி அழுவதற்கு முன்னேயே ஐயோ இந்த குழந்தைக்கு பசிக்குமே என்று முன்கூட்டி தானே அறிந்து வந்து பால் கொடுக்கிற ஒருத்தி, அழுது பால் கொடுக்கிறவளை விட அழுவாதபடியே முன்னுமேயே நினைந்து கொடுக்கிற தாய் ரொம்ப உயர்ந்தவள், அவளை விட சிறந்தவன் இறைவன் என்று இங்கே காட்ட வரப்போகிறார். பால் நினைந்தூட்டும் என்று சொன்னது ஞானசம்பந்தருக்கு உமாதேவி கொடுத்த தாயாக வந்து கொடுத்தாலே அந்த தாய் அல்ல, அந்த தாயோட இன்னும் உயர்வா ஒரு தாய் இங்கு காட்டுறார், அவ கூட ஞானசம்பந்தர் அழுத பிறகுதான் பால் கொடுத்தா, அம்மே அப்பா என்று அழுத பிறகுதான் ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தா உலக தாய் போல, ஆனா இவர் என்ன தாய் பெற, அந்த தாயை விட ஒரு தாயை உயர்த்தி காட்டுறதுக்காக அந்த கதையில் வருகிறவளை விட இன்னும் கொஞ்சம் உயர்வுடையவளாக ஒருத்தி காட்டணுங்கிறதுக்காக பால் நினைந்து ஊட்டும் குழந்தை அழாமலேயே குழந்தைக்கு பால் கொடுத்தி நேரமாய்விட்டதே அது பால் கொடுக்க வேண்டுமே என்று முன்கூட்டி தானாவே நினைந்து பால் கொடுக்கிற ஒரு தாய், தாயினும் அந்த தாயை விட இறைவன் ரொம்ப சிறந்தவனாக இருக்கிறான், தாயினும் சால பறிந்து தாயை காட்டிலும் மிகுதியாக அன்பு செலுத்தி வந்து வாழ்கிறான். இந்த இடத்துல அந்த தாயை விட இன்னும் எப்படி மேலான ஒரு தாய் இருக்க முடியும் என்று நாம் சிந்திப்பார். ஒரு தாய்க்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற ஒற்றுமையை பார்க்க, ஒரு தாய் தான் பெற்ற குழந்தை என்பதனாலே அந்த குழந்தையிடத்தில் அன்பு செலுத்துகிறாள், அதாவது தன்னிடத்தில் இருக்கிற எந்த பொருளையும் கொடுக்க தயாராக இருக்கிறாள். அன்புனா முதலில் சொல்ற அன்பு என்பது தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருப்பது, சோறு கொஞ்சம் தான் இருக்குது தான் சாப்பிட்டா குழந்தை கிடைக்காது, குழந்தை கூட்டினா தடை கிடைக்காது, அந்த நேரத்துல அந்த உணவை தான் சாப்பிடறாளா குழந்தை கொடுக்கிறாளான்னு பார்த்தா குழந்தை கொடுத்து தான் பண்ணி கிடப்பாரு. அப்போ அந்த அன்பானது தனக்கு கூட வேண்டாம் தொடர்ந்து கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் வருது, அப்பேற்பட்ட உள்ளம் படைத்தவள். அது மட்டுமல்ல அந்த பிறந்த குழந்தை அதுக்கு வந்து ஒன்னும் அறிவில்லை, ஒன்றுக்கு போகுது வெளியில போகுது அதுலயே கடந்து உழம்பெல்லாம் பெறலுது, உடம்பு முழுக்க மலமூத்தரமா போச்சு. அப்போ அந்த தாய் அந்த குழந்தையை பார்த்து அறிவிருக்கவில்லை, வேறு யாராவது கூப்பிட்டு இந்த குழந்தையை தூக்கி தண்ணியை ஊற்றி தூக்கிடுவாங்கன்னு சொல்றதில்லை, இவளே அந்த குழந்தையை எடுத்து மேல தண்ணியை ஊற்றி அந்த மலமூத்திரங்களை கழுவி தூய்மைப்படுத்தி அதுக்கு எல்லாம் அலங்காரம் செய்து தான் அதற்கு பால் கொடுக்கிறாள். இறைவனும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆன்மாக்களையும் பார்க்கிறார். இந்த ஆன்மாக்கள்லாம் சும்மா இல்லாம ஆணவம் கண்மம் என்று சொல்லுகிற வினையிலே அந்த மலத்திலே கடந்து உடர்ந்து உடம்பெல்லாம் அழுக்கோட்டி வெறும் வெறுக்கத்தக்க நிலையில் உடையதா இருக்கு. அப்ப அவன் ஓடி வந்து இது என்னப்பா இவ்வளவு அழுக்கா இருக்கு, விரும்ப தொடப்படான்னு எட்டி போனானா இல்ல. அவன் அங்கிருந்து வந்து இந்த ஆணவ அழுக்கையும் கண்மமாகிய மூத்திரத்தையும் அந்த குழந்தையை கழுவுவது போல இதை கழுவுவதற்கு தயாராகிறான். அந்த தாயை போலவே சகிப்பித்தன்மை உடையவனாக இறைவன் வந்து செய்கிறான். அப்போ தாய் இந்த குழந்தைக்கு இவ்வளவும் செய்து பால் கொடுக்கிறானே, அது போல இவனும் என்ன பண்றான், அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் போக பொருளை எல்லாம் கொடுத்து வளர்க்கிறான். தாய்க்கு என்ன நினைப்பு, இறைவனுக்கு என்ன நினைப்புன்னு பாரு. இந்த குழந்தைக்கு இப்படி வளர்த்தாதான் நாளைக்கு இந்த குழந்தை பெரியவனா வருவான், படிச்சுட்டு பெரிய உத்தியோகத்துக்கு போவான், நிறைய சம்பாதிப்பான், நமக்கு காசு பணம் உணர்ந்து கொடுத்து நம்ம சௌக்கியமா வைப்போம், நம்ம கடைசி காலத்துல இந்த குழந்தைதான் நம்ம தாங்க போகும் என்று எதிர்பார்க்கிறோம். கடைசியில அந்த குழந்தை இடத்திலிருந்து ஒரு கைமாறை தாய் எதிர்பார்ப்பாள். ஆனா இறைவன் இந்த உயிருடைய ஆணவத்தை போக்குறமே, கன்மத்தை போக்குறமே, இவ்வளவு பொருளை கொடுக்கறமே, இவன் பிறகு சுத்தனாக திரும்பி வந்த போது அவனு எனக்கு ஏதாவது கொடுப்பான் என்று இறைவன் எதிர்பார்க்கிறானா, இல்லை. அதனால பாலை நினைந்தூட்டும் தாயை விட இறைவன் எதையும் எதிர்பாராத தாயாக இருக்கிறார். இவ்வளவு கருணையோடு இருக்கிற தாய் கூட பிற்காலத்துக்காக தந்த பையனை எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு அவன் இந்த குழந்தை இடத்தில் எதிர்பார்க்கவில்லை, ஆனா பிற்காலத்தில் எதிர்பார்க்கிறார். அதுபோல இறைவன் இந்த உயிரிடத்திலிருந்து பிற்காலத்தில் கூட எதிர்பார்ப்பவன் இல்லை. அதுதான் இன்னொரு விஷயம். இந்த தாய் இந்த குழந்தையினுடைய உடம்பில் இருக்கிற மலத்தை கழுவினால், அவருடைய மூத்திரத்தை கழுவினால், அந்த குழந்தைக்கு பால் ஊற்றினால், எதை வளர்த்தால், அந்த குழந்தையினுடைய உடம்பத்தான் வளர்த்தான். புது புதுன்னு சதை போடும்படி நல்ல நெய்யும் பருப்பும் போட்டு பயஞ்சு கொடுத்தாள். அந்த அறிவை வளர்த்தாளா, அந்த குழந்தையினுடைய அறிவு வளர்ச்சிக்கு அவர் பயன்படவில்லை. ஆனா கடவுள் என்ன செய்கிறான், இந்த உடம்பை வளர்க்கவில்லை, உடம்புக்கு உள்ளே இருக்கிற உயிரை வளர்க்கிற முயற்சியில் அவன் ஈடுபடுகிறான். அதனால தாயனுடைய கருணை உடம்பளவிலே நின்று போய்விடுகிறது. ஆனால் கடவுள் செய்கிற கருணை உடம்பை தாண்டி உயிருக்கு செய்கிற தொண்டாக அமைகிறது.